Vandeham Sri Guru.
The following is a class on the Bhagavad Gita as it is, second chapter, text number 13, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on the 8th of September, 1972, in Pittsburgh, Pennsylvania.
பின்வரும் பகவத்கீதை உண்மையுறவில் இரண்டாவது அத்தியாயம் 13வது ஸ்லோகத்திற்கான உபன்யாசம் வழங்கியவர் தெய்வத்திரு பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1972 வருடம் செப்டம்பர் 8 தேதி பென்சில்வேனியாவின் பிட்ஸ்பர்க் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
This is the problem at the present moment. People are not educated about the vital force of this body.
இன்றைய சூழ்நிலையினுடைய பிரச்சனை இதுதான். மக்களுக்கு உடல்ல இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி பற்றின கல்வி ஞானம் கிடையாது.
Here in the Bhagavad Gita, it is explained, Dehi means the proprietor of this body. Both we all, not only we human being, but also lower than human being, all living entities, there are 8,400,000 forms of living entities.
எங்க பகவத்கீதையில விளக்கப்பட்டிருக்கு தேகி. தேகி அப்படின்னா இந்த உடலுக்கு சொந்தக்காரர். இந்த மனிதர்கள் மட்டுமல்ல, மனிதர்களுக்கு தாழ்ந்த உயிர்வாளிகள் கூட உயிர்வாளிகள் தான். 84 லட்சம் வகையான உயிர்கள் இருக்கிறதா சொல்லப்படுது.
They are called Dehi. Dehi means the proprietor of the body. The human being, the president, or higher or lower, there are different species of life.
அவர்கள் தேகி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அப்படின்னா இந்த உடலுக்கு உரிமையாளர்கள், நாய், பூனை, மனிதன், தலைவர், இது மாதிரி உயர்ந்த தாழ்ந்த பல்வேறு வகையான உயிர்வாளிகள் இருக்கு.
Everyone is the proprietor of the body that we can experience. You know everything about the pains and pleasure of your body, I know what are the pains and pleasures of the body. So, this body has been given to us by material nature as our field of activities.
எல்லாருமே இந்த உடலோட உரிமையாளர். அதை நம்மளே அனுபவப்படலாம். உங்களுக்கு தெரியும், உங்கள் உடலில் இருக்கக்கூடிய இன்ப துன்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். எனக்கு என்னுடைய உடலோட இன்ப துன்பத்தை பற்றி தெரியும். அதனால் இந்த உடல் அப்படின்றது ஜட இயற்கையால் நம்முடைய செயல்படும் களமாக நமக்கு கொடுக்கப்பட்டது.
With different bodies, we are acting differently. Not that your activities and my activities are the same. The dog's activities and the man's activities are different. Because the dog has got a different type of body and I have got a different type of body.
வேறுபட்ட வகையான உடல்களில் நம்ம வேறுபட்ட விதத்தில் செயல்பட்டுருக்கோம். உங்களுடைய செயல்களும் என்னுடைய செயல்களும் ஒரே மாதிரின்னு சொல்லிட முடியாது. நாயோட செயல்கள் மனிதனோட செயல்களிலிருந்து வேறுபட்டது. ஏன்னா நாய்க்கு வேறுபட்ட வகையான உடல் இருக்கு, எனக்கு வேறுபட்ட வகையான உடல் இருக்கு.
Dehinasmin jatha dehi. The dehi, the living entity, or the vital force is within this body.
Nama ovvorathrume. Anala dehinasmin jatha dehi. Dehi, abdina uyirvali alladhu uyir chakti. Adu inda udalukkulla irukkakoodiyathu.
So, the body is changing. Dehinasmin jatha dehi kaumaram jauvanam jara. Kaumaram means boyhood. Jauvanam means youthhood. And jara means old age, aged body. So, I can remember, I am an old man. I can remember, I had a boy's body. I had a young man's body. Now I have got this aged body.
உடல் மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கு. தேஹினோஸ்மி நதா தேகை கௌமாரம் யவனம் ஜரா. கௌமாரம் அப்படின்னா சிறு வயது, யவனம் அப்படின்னா இளமை, ஜரா அப்படின்னா வயோதிகம். நான் வயோதிகன் அப்படின்றதுனால எனக்கு நினைவு இருக்கு, எனக்கு சிறுவனோட உடல் இருந்தது, எனக்கு இளைஞனோட உடல் இருந்தது, இப்போ எனக்கு இந்த வயோதிகமான உடல் இருக்கு.
ஸோ ஆல்தோ தி பாய்ஹுட் பாடி, தி யூத்ஹுட் பாடி ஆர் நோ லாங்கர் எக்ஸிஸ்டிங், பட் ஐ ஆம் எக்ஸிஸ்ட்.
சிறுவயது உடலோ இளமையான உடலோ இப்போ இல்லை அப்படின்னாலும் நான் இருந்துகிட்டே இருக்கேன்.
தட்ஸ் எ ஃபேக்ட். Everyone can understand, he has got past, present and future.
அது உண்மை. எல்லாராலையுமே இதை புரிந்து கொள்ள முடியும். ஒருத்தருக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இருக்கு.
You are all young boys and girls present here. So, you had your past body as boyhood, childhood. Similarly, you have got your future body also. That is awaiting. I have got it, you are awaiting.
இப்போ இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாருமே இளைஞர்கள். உங்களுக்கும் கலந்த கால உடல் இருந்தது, உங்களுக்கும் சிறு வயது உடல் இருந்தது, குழந்தை பருவ உடல் இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு எதிர்கால உடலும் இருக்கு, அது காத்துட்ருக்கு. இப்போ எனக்கு அது வந்துடுச்சு, நீங்க அதுக்காக காத்துட்டு இருக்கீங்க.
சோ பாஸ்ட் ஃபியூச்சர், பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் ரிலேட்டிவ்லி வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இன் எனி கண்டிஷன் ஆஃப் லைஃப்.
அதனால நம்ம வாழ்க்கையினுடைய எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்ற அந்த மூன்று காலத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியும்.
Therefore the conclusion is that when this aged body as I have got now and 77 years old, so when this body will be finished, I will get another body.
அதனாலதான் இப்ப முடிவு என்ன அப்படின்னா, எனக்கு இப்போ 77 வயசாகுது, எனக்கு இந்த வயோதிகமான உடல் இருக்கு, எப்ப என்னுடைய இந்த உடல் முடிஞ்சு போகுதோ அப்போ வேறு ஒரு உடலை நான் அடைய
போறேன். That the living entity or the soul is transmigrating from one body to another.
குழந்தை பருவத்திலிருந்து சிறு வயதுக்கும், சிறு வயதிலிருந்து இளமைக்கும், இளமையிலிருந்து வயோதிகத்துக்கும் வந்த நான் இப்ப ஏன் நான் அடுத்த உடலுக்கு போக முடியாது? இது ரொம்ப எளிமையான ஒரு உண்மை. உயிர்வாளி அல்லது ஆத்மாவானது ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு இடம் பெயர்து.
This is the basic principle of spiritual understanding. The vital force of the body is a spirit soul. It is not a mechanical arrangement of matter.
ஆன்மீக புரிதலினுடைய அடிப்படை தத்துவம் இது. இப்போ உடலோட உயிர் சக்தி அப்படின்றது ஆத்மா. இது ஏதோ இயந்திரத்தனமான ஜடத்தோட ஏற்பாடு கிடையாது.
The modern so-called scientists, they think that the body is combination of matter and at a certain stage these combination of matter develop living
நவீன கால பேரளவிலான விஞ்ஞானிகள் நினைக்கிறாங்க, இந்த உடல் அப்படின்றது ஜட கலவை, அது ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜட கலவையானது, அதாவது இந்த ஜடமானது உயிர்களுடைய அறிகுறிகளாம் வளர்ச்சி அடையுது அப்படின்றாங்க.
But that is not a fact. If it is a fact, then the scientists can manufacture with chemicals a living body. But a scientist, even after death, is unable to manufacture even a body like an ant, and what to speak of other bigger animals.
ஆனால் அது உண்மை இல்லை. ஏன்னா அப்படி இருந்தா விஞ்ஞானிகள் ரசாயனங்களை வச்சு இதுவரைக்கும் உயிருள்ள ஒரு உடலை உற்பத்தி பண்ணிருக்கலாமே. ஆனால் விஞ்ஞானிகள் இதுவரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு எறும்போட உடலை கூட உற்பத்தி பண்ண முடியலையே. அப்படி இருக்கும்போது அதை விட பெரிய ஒரு மிருகத்தை உற்பத்தி பண்ற பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு?
So we have to take this knowledge from authority. Here is Krishna speaking. His authority. We accept Krishna, the Supreme Personality of Godhead. His knowledge is perfect. He knows past, present and future.
அதனால நம்ம ஒரு அதிகாரிகிட்ட இருந்து இந்த ஞானத்தை பெறணும். இங்க கிருஷ்ணர் பேசிட்டு இருக்கார், அவர் அதிகாரி. நம்ம கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானா ஏற்றுக்கொண்டு இருக்கும். அவருடைய ஞானம் பக்குவமானது. அவருக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் தெரியும்.
Therefore he is teaching Arjuna, my dear Arjuna, the spirit soul within this body is eternal. That's a fact. Just like I can understand I was in the past, I am in present, so I must be in the future.
எனவேதான் இங்க அவர் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். எனதருமை அர்ஜுனா, ஆத்மா உடலுக்குள்ள இருக்கிறது, நித்தியமான ஒன்று, அதுதான் உண்மை. இப்போ என்னாலேயே அதை புரிந்து கொள்ள முடியுது. நான் கடந்த காலத்தில் இருந்தேன், இப்போ இருந்துட்டுருக்கேன், ஸோ அதனால் நான் எதிர்காலத்திலையும் இருப்பேன்.
These are three phases of time, past, present and future. In another place, we read in this Bhagavad Gita, na jayate na mriyate va kadachit. The living entity is never born, neither it dies.
கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு முக்காலங்கள் இருக்கு. இன்னொரு இடத்துல நம்ம பகவத்கீதையில படிக்கலாம், நஜாயத்தே நமிரியத்தே வா கதாச்சித், அதாவது உயிர் வாழிகள் பிறந்ததே கிடையாது, இறந்ததும் கிடையாது.
நஜாயத்தே மீன்ஸ் இட் நெவர் டேக்ஸ் பர்த். நஜாயத்தே நமிரியத்தே இட் நெவர் டைஸ். நித்தா சாஸ்வதோயம் ந ஹன்னதே ஹன்னமானே சரீரே. இட் இஸ் இட்டர்னல், சாஸ்வத, எக்ஸிஸ்டிங் ஃபார் எவர்.
நஜாயத்தை அப்படின்னா பிறவி எடுத்ததே கிடையாது. நஜாயத்தை நான் மிரியத்தை அப்படின்னா மரணம் அடைஞ்சதே கிடையாது. நித்தியம் சாஸ்வதோயம் ந ஹன்யத்தை ஹன்யமானே சரீரே, அது நித்தியமானது, சாஸ்வத, நிரந்தரமா இருந்துட்டு இருக்கு.
ந ஹன்னத்தை ஹன்னமானே சரீரே பை அனிஹிலேஷன் ஆஃப் திஸ் பாடி தி சோல் டஸ் நாட் டாய். திஸ் இஸ் ஆல்சோ கன்ஃபார்ம் இன் தி உபனிஷத் வேதாஸ். நித்யா நித்யானாம் சேதனா சேதனானாம் ஏக பஹுநாம் விததாதி காமான். God is also eternal and we are also eternal.
Na hanyate hanyamane sharire, inda udal aliyiradnale aatma alivadhu kediyadu. Yena iduvum upanishathile urudhi cheyapattirukku, nithyo nithyanam chetana chetananam eko bahunam vidadadikaman. Bhagavan nithyamanavar, நம்மளும் நித்தியமானவர்கள்.
We are part and parcel of God. Just like gold and fragments of gold, both of them are gold. Although I am fragment, a particle of gold or the spirit, still I am spirit. So we get this information that both God and we, living entities, we are eternal. Nitya nityana, nitya means eternal.
நம்ம பகவானுடைய ஒரு அம்சம். ஒரு தங்கம் இருக்கு, அந்த தங்கத்தினுடைய ஒரு சிறு துகள் இருக்கு. அந்த சிறு துகளானது தங்கத்தினுடைய ஒரு அங்கமாக இருந்தாலும், அதே மாதிரி ஆத்மாவானது ஒரு சிறு அங்கம். பகவான், அதாவது உயிர்வாளிகளால் நம்ம ரெண்டு பேருமே நித்தியமானவர்கள். நித்தியோ நித்யானாம், நித்தியோ அப்படின்னா நிரந்தரமான.
ஸோ டூ வேர்ட்ஸ் ஆர் தேர், ஒன் இஸ் சிங்குலர் நம்பர் நித்யா இட்டானா, அண்ட் தி அதர் இஸ் ப்ளூரல் நம்பர் நித்யானாம்.
ரெண்டு வார்த்தைகள் இருக்குங்க, ஒன்று ஒருமை நித்யா அப்படின்னா நிரந்தரமான, இன்னொன்று நித்யானாம் அப்படின்னா அது பன்மை.
ஸோ வி ஆர் ப்ளூரல் நம்பர், ப்ளூரல் நம்பர் இட்டானா. வி டு நாட் நோ வாட் இஸ் தி நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி லிவிங் என்டிட்டிஸ். தே ஆர் டிஸ்கிரைப்ட் ஆஸ் அசங்கியா. அசங்கா மீன்ஸ் விதவுட் எனி கவுண்டிங் கெபாசிட்டி.
நம்ம பன்மையில் இருக்கக்கூடியவர்கள். இந்த பன்மையும் நித்தியமானது. நமக்கு இந்த உயிர்வாளிகளுடைய எண்ணிக்கை எவ்வளோன்றது தெரியாது. அது எப்படி விளக்கப்பட்டிருக்குன்னா அசாங்கியா. அசாங்கியா அப்படின்னா எண்ண முடியாதவை அப்படின்னு அர்த்தம்.
மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ். Then what is the difference between the singular number and the plural number? The plural number is dependent on the singular.
உயிர்வாளிகள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கானன்னு சொல்லலாம். அப்படின்னா இப்போ ஒருமையில் இருக்கக்கூடிய இந்த உயிர்வாளிக்கும் பன்மையில் இருக்கக்கூடிய உயிர்வாளிகளுக்கும் என்ன வித்தியாசம்? பன்மையில் இருக்கக்கூடிய உயிர்வாளிகள் ஒருமையில் இருக்கக்கூடிய உயிர்வாளியை சார்ந்து
இருக்கின்றன.
ஏகோ பகுனாம் விததாதி காமான். இந்த ஒருமையில் இருக்கக்கூடிய உயிர்வாளி நித்தியமான உயிர்வாளி, அது பன்மையில் இருக்கக்கூடிய உயிர்வாளிகளுடைய வாழ்க்கைக்கு தேவையானவைகளை கொடுத்துட்டு இருக்கு. அந்த உயிர்வாளிகள் நம்ம.
That's a fact. We can examine by our intelligence. Out of 8,400,000 different forms of life, we civilized human beings are very few.
அது உண்மை. அதை நம்ம சோதிச்சு பார்க்கலாம். நம்முடைய புத்திசாலித்தனத்தினால 84 லட்சம் வகையான உயிர்கள் இருந்தும் நாகரிகமடைந்த உயிர்வாளிகள் அப்படின்னா வெறும் சில பேர் தான்.
பட் ஆதர்ஸ் தேர் நம்பர் இஸ் வெரி கிரேட். ஜஸ்ட் லைக் இன் தி வாட்டர் ஜலஜானவுல காணி தேர் ஆர் 900,000 ஸ்பீசிஸ் ஆஃப் லைஃப் வித் இன் தி வாட்டர்.
மற்ற உயிர்வாளிகள் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவில் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஜலஜா நவலக்ஷானி நீர்வாளிகள் 900,000 வகைகள் இருக்கு. ஸ்தாவர லக்ஷவிம்சதி 20 லட்சம் வேறுபட்ட வகையான தாவர வகைகள், காய்கறிகள், செடிகள், மரங்கள் அந்த மாதிரி.
ஜலஜானவலக்கானி ஸ்தாவராலக்குவிம்சதி கிரிமயருத்ரசங்ககா அண்ட் தி இன்செக்ட்ஸ் தே ஆர் 1,100,000 டிஃபரண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபார்ம்.
ஜலஜானவலக்ஷானி ஸ்தாவராலக்ஷவிம்சதி கிரிமயோ ருத்ரசங்ககா, அதாவது 11 லட்சம் வகையான பூச்சி இனங்கள் இருக்கு.
Himayo Rudra Sankhaka, Pakshinam Dasalakshanam, and Birds, there are 1 million species of form. Then Beasts, Pasavo Trinsalakhani, 3 million types of animals, four-legged.
கிரிமயோ ருத்ர சங்கா பக்ஷினாம் தச லக்ஷணம், அதாவது பறவை இனங்கள் 10 லட்சம் ரூபங்கள் இருக்கு. அதே மாதிரி மிருக இனங்கள் 4 கால் மிருகங்கள், பசவ த்ரிம்ச லக்ஷணி 30 லட்சம் உயிரினங்கள் இருக்கு.
சதுர்லக்ஷணி மான் அண்ட் தி ஹியூமன் பீயிங் தி ஃபார்ம்ஸ் ஆர் 400,000. அவுட் ஆஃப் தேம் most of them are uncivilized.
மேலும் சதுர்லக்ஷாணி மனுஷா மனித இனங்கள் 4 லட்சம் வகைகள் இருக்கு. அவைகளில் அதிகபட்சமான பேர் நாகரிகமற்றவர்கள்.
So we civilized human being, never mind American or Indian or German or Englishman, it doesn't matter, we are very few.
அதனால் நாகரிகமடைந்த மனிதர்கள் அப்படின்னா அது அமெரிக்கர்களாக இருக்கலாம், இந்தியர்களாக இருக்கலாம், ஜெர்மனியர்களாக இருக்கலாம், இங்கிலீஷ்காரர்களாக இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் கொஞ்சம் பேர் தான், சில பேர் தான்.
ஸோ வி ஹேவ் காட் இக்கனாமிக் ப்ராப்ளம். வி ஆர் ட்ரைங் ஃபார் டெவலப்பிங் அவர் இக்கனாமிக் கண்டிஷன். What is that economic condition? Eating, sleeping, mating and defending.
அதனால இப்போ நமக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கு. முன்னேற்றம் அடைய வைக்கிறதுக்கு நம்ம முயற்சிக்கிறோம், அதாவது பொருளாதார முன்னேற்றத்தை. இப்போ அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு? என்ன சூழ்நிலையில்? உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல், தற்காப்பு செய்தல்.
We are busy all, but the animals are also busy for eating, sleeping, mating and defending, but they have no problem. We have got problem.
நம்ம எப்பொழுதுமே ரொம்ப மும்முரமா இருக்கும், ஆனா மிருகங்கள் கூட உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்க செய்தல், தற்காப்பு செய்தல்ல ரொம்ப மும்முரமா ஈடுபட்டு இருக்கு. ஆனா அவைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா நமக்கு பிரச்சனை இருக்கு.
So just try to understand, if the major portion of the living entities have no problem, their necessities of life are being supplied by the Supreme Eternal God.
இதை கொஞ்சம் புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. அதாவது அதிகபட்சமான உயிர் வாழிகளுக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு இருக்கிறது அந்த உச்சமான உயிர்வாளியான, நித்தியமான உயிர்வாளியான கடவுளால எல்லாமே கொடுக்கப்படுது.
Just like an elephant. There are millions of elephants in African jungle. They eat at a time 50 kilos, but they are getting their food. Similarly, a small ant, it requires a grain of sugar. So he is also getting his food. So the Supreme Eternal has arranged food or the economic problems are solved by nature.
ஆப்பிரிக்கன் காடுகளில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான யானைகள் ஒவ்வொரு முறையும் 50 கிலோ எடையுள்ள உணவு எடுத்துக்கொள்ளுது. அவைகளுக்கு தேவையான உணவு கிடைச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு எறும்புக்கு தேவையானது ஒரு சிறிதளவு சர்க்கரை, அது கூட அதுக்கான உணவை கிடைச்சிட்டு இருக்கு. அதனால் இந்த உச்சமான நித்தியமானவர் அந்த உணவுகளை ஏற்பாடு செய்து கொடுக்கிறார், அல்லது இயற்கையினால அவர்களுடைய பொருளாதார பிரச்சனை தீர்க்கப்படுது.
They do not do any business. They do not go to school or colleges to learn technology to earn livelihood. But they are being supplied, they are healthy. There is no disease.
அவைகள்லாம் தொழில் செய்யறதில்லை, வியாபாரம் செய்யறதில்லை, பள்ளிக்கூடம் போறதில்லை, கல்லூரிகளுக்கு போறதில்லை, தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்றதுக்கு சம்பாதிக்கிறதில்லை. ஆனாலும் அவைகளுடைய தேவை பூர்த்தி செய்யப்பட்டு இருக்கு. அவைகள் ஆரோக்கியமா இருக்காங்க, அவைகளுக்கு நோய்கள் இல்லை.
So, our advancement of civilization means we have created problems. That's right.
அதனால நாகரிகத்தின் முன்னேற்றம் நம்மளுடையது அப்படின்னா, அப்ப நம்ம பிரச்சனைகளை உற்பத்தி செய்திருக்கோம்.
This is our advancement of civilization, and we do not know what is the formation of the soul, how it is transmigrating from one body to another, what is the next life, whether we are getting next life a human being or better than human being or lower than human being.
இதுதான் நம்முடைய முன்னேற்றம் அடைந்த நாகரிகம். நமக்கு ஆத்மாவுடைய வடிவம் தெரியல, அது எப்படி ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு இடம்பெயர்றதுன்றது தெரியல, நம்முடைய அடுத்த பிறவி என்னன்றது தெரியல, நம்ம அடுத்து அடைய போகிற உடல் மனித உடலா, அல்லது மனித உடலை விட சிறந்ததா, அல்லது அதை விட தாழ்ந்ததா அப்படின்றதும் தெரியல.
And if it is so, how we are getting that form of life next? Because we are eternal. We are changing this body. Neither we do know that there are two kinds of bodies. the gross body and the subtle body.
அப்படியே நாம அடைய போகக்கூடிய அந்த வாழ்க்கை எப்படி நாம அடுத்த வாழ்க்கை அடைய போறோம்? ஏன்னா நம்ம நித்தியமானவர்கள், நம்ம உடலை மாத்திட்டு இருக்கோம். நமக்கு ரெண்டு வகையான உடல் இருக்கு அப்படின்றது கூட தெரியல. ஒன்று ஸ்தூல சரீரம், இன்னொன்று சூக்ஷ்ம சரீரம்.
This gross body is made of earth, water, fire, air, ether. And the subtle body is made of mind, intelligence and ego.
ஸ்தூல சரீரம்ன்றது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவைகளால் ஆனது. சூட்சம சரீரம் அப்படின்றது மனம், புத்தி, அகங்காரம் இவைகளால் ஆனது.
Within the subtle body, the soul is there. Now, when this gross body becomes useless or unworkable, then the subtle body carries me to another gross body.
இப்போ இந்த சூட்சம சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்கு. இந்த ஸ்தூல சரீரம் எப்ப பிரயோஜனமற்று அல்லது செயல்பட முடியாம போகுதோ அப்ப இந்த சூட்சம சரீரமானது இன்னொரு ஸ்தூல சரீரத்துக்குள்ள என்னை எடுத்துட்டு போகுது.
This is called transmigration of the soul.
இதுக்கு பெயர் தான் ஆத்மா இடம் பெயர்தல் அப்படின்றது.
But we do not see the subtle body. Every one of us, we know that we have got mind, but we cannot see the mind. Neither we can see intelligence, neither I can see what is mind, ego. But they are existing.
நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு தெரிஞ்ச விஷயம், நமக்கு மனசு இருக்கு. ஆனா நம்ம இந்த சூட்சம சரீரத்தை பார்க்க முடியறதில்லை. நம்ம ஒரு ஒருத்தருக்கும் தெரிஞ்சது தான், நம்ம எல்லாருக்கும் மனசு இருக்கு. ஆனா அந்த மனசை நம்மளால பார்க்க முடியல. நம்ம புத்தி உடையவர்கள், ஆனா அதை நம்மளால பார்க்க முடியல. அது மட்டும் இல்லை, என்னால் என்னுடைய அகங்காரத்தையும் பார்க்க முடியல. ஆனா அவைகள்லாம் இருந்துட்டு தான் இருக்கு.
It is not necessary that everything you have to see with your blunt eyes. The eyes, they are not perfect. Just like the other side of this hall is dark, I cannot see, although I have got the eyes. So, even though you have got eyes, it is very imperfect.
அதனால எல்லாத்தையுமே நம்ம கண்களாலே பார்க்கணும், பார்த்தாகணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நம்முடைய இந்த கண்கள் முழங்கியது, இந்த கண்கள் பக்குவமற்றது. இப்போ இந்த ஹாலில் இன்னொரு பக்கத்தில் இருட்டா இருக்கு, என்னால் உங்களை பார்க்க முடியல. ஆனாலும் எனக்கு கண்கள் இருக்கு. அதனால நமக்கு கண்கள் இருந்தாலுமே கூட அது பக்குவமற்றதா இருக்கு.
You cannot see in all circumstances. Under certain circumstances we can see. Therefore, we should not believe simply by seeing. But one thing, although I cannot see you, you can hear me. Or I can understand that you are hearing. The ears are stronger than the eyes.
நம்முடைய கண்கள் எல்லா சூழ்நிலைகளிலையும் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் பார்க்க முடியும். அதனால தான் நம்ம வெறுமனே இந்த பார்க்கறத மட்டுமே நம்பணும் அப்படின்றது இல்லை. ஆனால் ஒரு விஷயம், என்னால் உங்களை பார்க்க முடியலன்னாலும் உங்களை நீங்கள் பேசுகிறத என்னால் கேட்க முடியும், அல்லது நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றத என்னால் புரிந்து கொள்ள முடியும். அதாவது காதுகள் கண்களை விட பலம் அதிகமானது.
So, things which is beyond our experience, we can hear about. Even though we cannot see, it does not mean there is no existence of things.
அதனால நம்முடைய அனுபவத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கேட்கலாம். அதை நம்மால் பார்க்க முடியல அப்படின்னாலும் அதுக்காக அந்த விஷயங்கள் இல்லை அப்படின்றது அர்த்தம் அல்ல.
The same example. Even though I cannot see what is mind, what is intelligence, what is ego, but I can hear about it. Therefore, perfect knowledge is acquired by hearing.
இப்போ அதே உதாரணம் நாம் எடுத்துக்கலாம். என்னால் மனசு பார்க்க முடியல, புத்தியை பார்க்க முடியல, என்னால் அகங்காரத்தை பார்க்க முடியல, ஆனாலும் அவைகளை பற்றி என்னால் கேட்க முடியுது. அதனால தான் பக்குவமான ஞானமானது கேட்பதனால அடைய முடியும்.
So we accept knowledge, perfect knowledge, by hearing.
அதனால கேட்பதின் மூலமாக நாம் பக்குவமான அறிவை பெற்றுட்டு இருக்கோம்.
Another example, suppose a man is sleeping. At that time, if somebody is coming to kill him, he is sleeping, he does not know. But if some of his friend warns him, my dear Mr. such and such, somebody is coming to kill you, wake up, he can hear and he can wake up and take precaution.
இன்னொரு உதாரணம், உதாரணத்துக்கு ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கார். அந்த சமயத்தில் இன்னொருத்தர் அவரை கொலை பண்ணுறதுக்காக வர்றார். இவர் தூங்கிட்டு இருக்கிறதுனால அவருக்கு அது தெரியல. ஆனால் இப்போ அவருடைய நண்பர் அவரை பேரை சொல்லி அழைச்சி, இந்த மாதிரி ஒருத்தர் உன்னை கொல்ல வந்திருக்கார் அப்படின்னு எழுந்துருங்க அப்படின்னு சத்தம் போட்டாருன்னா அவர் அதை கேட்டு எழுந்து கொடுக்க முடியும், எச்சரிக்கையோடு இருந்துக்க முடியும்.
Therefore, when our other senses cannot work, our ear is very strong. Therefore, it is recommended that you try to hear from the authoritative person.
அதனால தான் நம்முடைய புலன்கள் செயல்படலை அப்படின்னாலும் கூட நம்முடைய காது ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. அதனால் அதிகாரபூர்வமான நபர்கிட்ட இருந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கப்படுது.
எஜுகேஷனல் சிஸ்டம் இஸ் ஆல்சோ லைக் தட். வை டு கம் டு யூனிவர்சிட்டி, ஸ்கூல் அண்ட் காலேஜ் டு ஹியர் ஃப்ரம் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபெசர். ஹி நோ அண்ட் யூ அக்வயர் தி நாலேஜ் பை ஹியரிங்.
கல்வி முறையும் கூட அந்த மாதிரி தான். எதுக்காக நம்ம பல்கலைக்கழகத்துக்கும் கல்லூரிக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் போகிறோம்? அனுபவப்பட்ட ஒரு பேராசிரியர்கிட்டருந்து அவருக்கு தெரியுன்றதுனால அவர்கிட்டருந்து நம்ம கேட்டு அறிவை வளர்த்து கொள்றதுக்காக.
So the process of hearing is very important. So our this Krishna consciousness movement is to propagate that you hear from the authority Krishna.
அதனால கேட்பது அப்படின்ற அந்த வழிமுறை மிகவும் முக்கியமானது. நம்முடைய இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது கிருஷ்ணர் என்ற அந்த அதிகாரிகிட்டிருந்து நீங்க கேளுங்க அப்படின்ற அந்த செய்தியை பிரச்சாரம் செய்யறதுக்காக இருக்கு.
கிருஷ்ணா இஸ் தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். இட் இஸ் அக்செப்டட் இன் தி பிரசன்ட் ஏஜ் அண்ட் இன் தி பாஸ்ட் ஏஜ். இன் தி பாஸ்ட் ஏஜ் கிரேட் சேஜஸ் like Narada, Vyasa, Asita, Devala, very, very great stalwart scholars and sages, they accept it.
Krishnare Paramapurusha Bhagavan அப்படின்றது நிகழ்காலத்திலையும் கடந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுருக்கு. கடந்த காலத்தில் மிகப்பெரும் ரிஷிகளான நாரதர், வியாசர், அசிதர், தேவலர் இது போன்ற பெரிய அறிஞர்களும் ரிஷிகளும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க.
In the middle age, say 1500 years ago, all the acharyas like Shankaracharya, Ramanujacharya, Madhyacharya, Nimbarka, practically Indian Vedic civilization it is still existing on the authority of this Achar.
மத்திய காலகட்டங்களில் ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லணும்னா சங்கராச்சாரியர், ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியர், நிம்பார்க்காச்சாரியர் போன்ற இவர்களெல்லாம் நடைமுறையில் இன்றைக்கும் கூட வேத நாகரிகம் அப்படின்னா அது இந்தியாவில் இந்த ஆச்சாரியர்களை அதிகாரத்தன்மையை ஏற்றுக்கொண்டு தான் இருந்துட்டுருக்கு.
And it is recommended in the Bhagavad Gita, Acharya Upasanam. If you want to learn factual things, then you should approach Acharya. Acharya Ban Purusa Veda. One who has accepted Acharya, he knows things as they are. Acharya Ban Purusa Veda. So, we are receiving knowledge through the Acharyas.
மேலும் பகவத்கீதையில் என்ன பரிந்துரைக்கப்பட்டிருக்குன்னா ஆச்சாரியோபாசனம். நீங்கள் உண்மையிலே உள்ளது விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு ஆச்சாரியரை அணுகணும். ஆச்சாரியவான் புருஷ வேதா. யார் ஒருத்தர் ஆச்சாரியரை ஏற்றுக்கொண்டிருக்காரோ அவருக்கு விஷயங்கள் உள்ளது உள்ளபடி தெரியும். ஆச்சாரியவான் புருஷ வேதா. ஸோ அதனால் நம்ம ஆச்சாரியர்கள் மூலமாக ஞானத்தை பெற்றுக்கொண்டிருக்கோம்.
கிருஷ்ணா ஸ்போக் டு அர்ஜுன், அர்ஜுன் ஸ்போக் டு வியாசதேவ். அர்ஜுன் ஆக்சுவலி டிட் நாட் ஸ்பீக் டு வியாசதேவ், பட் வியாசதேவ் ஹார்ட் இட். Krishna speaking, and he noted down in his book Mahabharata. This Bhagavad Gita is found in Mahabharata.
கிருஷ்ணர் அர்ஜுனன் இடத்துல பேசினார். அர்ஜுனன் அதை வியாசதேவர்கிட்ட பேசினார். அர்ஜுனன் உண்மையில வியாசதேவர்கிட்ட பேசல, ஆனால் வியாசதேவர் அதை கேட்டார் கிருஷ்ணர் பேசிட்டு இருக்கும்போது. ஸோ அதை அவருடைய புத்தகத்தில் அதை குறிப்பெடுத்து வச்சார். அது பகவத்கீதையா மகாபாரதத்தில் நீங்கள் பார்க்கலாம்.
So we accept the authorities of Vyasa. And from Vyasa, Madhyacharya. From Madhyacharya, so many disciples succession up to Madhavendra Puri. Then Madhavendra Puri to Ishar Puri. From Ishar Puri to Lord Chaitanya Dev. From Lord Chaitanya Dev to six Goswamis, from six Goswamis to Krishnadas Kaviraj, from him Srinivas Acharya, from him Vishwanath Chakravarti, from him Jagannath Das Babaji, then Gaur Krishna Das Babaji, Bhaktivinoda Thakur, my spiritual master. The same thing we are preaching.
Anale. வியாசதேவருடைய அதிகாரத்தன்மையை நம்ம ஏற்றுட்டுருக்கோம். வியாசதேவர்கிட்டருந்து மத்வாச்சாரியார், மத்வாச்சாரியார்கிட்டருந்து நிறைய சீட பரம்பரையில் இருக்காங்க. அதுக்கப்புறம் மாதவேந்திர பூரி வரைக்கும், மாதவேந்திர பூரிக்கு ஈஸ்வர பூரியும், ஈஸ்வர பூரிகிட்டருந்து சைத்தன்ய தேவரும், சைத்தன்ய தேவர்கிட்டருந்து ஆறு கோஸ்வாமிகளும், ஆறு கோஸ்வாமிகள்கிட்டருந்து கிருஷ்ணதாசு கபிராஜ கோஸ்வாமியும், அவர்கிட்ட இருந்து ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரியரும், அவர்கிட்ட இருந்து விஸ்வநாத் சக்கரவர்த்தியும், அவர்கிட்ட இருந்து ஜெகநாத் தாஸ் பாபாஜி, அடுத்து கௌர்கிஷோர் தாஸ் பாபாஜி, பக்தி வினோத் தாக்கூர், அதுக்கப்புறம் என்னுடைய ஆன்மீக குரு, அதே விஷயம்தான் நம்ம பிரச்சாரம் பண்றோம்.
தட் இஸ் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். இட் இஸ் நதிங் நியூ. இட் இஸ் கமிங் டவுன் ஃப்ரம் தி ஒரிஜினல் ஸ்பீக்கர் கிருஷ்ணா by disciplic succession. So we are reading this Bhagavad Gita, not that I have manufactured some book and I am preaching.
இதுதான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம். புதுசு எதுவும் கிடையாது. இது நேரடியா அந்த ஆதி பகவான் கிருஷ்ணர் பேசினது சீட பரம்பரை மூலமா. இப்போ அதை நாம பகவத்கீதையா படிச்சுட்டு இருக்கோம். நான் ஏதோ புதுசா ஒரு புத்தகத்தை உற்பத்தி பண்ணி அதை உங்களுக்கு பிரச்சாரம் பண்றேன் அப்படின்றதல்ல.
நோ, ஐ ஆம் பிரீச்சிங் பகவத் கீதா, தி சேம் பகவத் கீதா ஆஸ் இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்போக்கன் 40 மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ டு தி சன் காட், அண்ட் அகெயின் இட் வாஸ் ரிபீட்டட் 5000 இயர்ஸ் அகோ டு அர்ஜுன். தி சேம் திங் இஸ் கம்மிங் டவுன் பை டிசைப்ளிக் சக்சேஷன், and the same thing is presented before you. There is no change.
இல்லை, நான் பிரச்சாரம் பண்றது பகவத் கீதை. அதே பகவத் கீதா முதல்ல பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி சூரிய தேவனிடத்துல பேசப்பட்டது, மறுபடியும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கு திரும்ப உபதேசிக்கப்பட்டது, அதே விஷயம் இப்ப மறுபடியும் சீட பரம்பரை மூலமா கீழே வந்து இப்போ அதே தான் உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எந்த மாற்றமும் இல்லை.
So the authority says, Dehinasmin yatha dehi kaumanam jovanam jara tatha dehantram prati dhirasattvanamayati. So we request simply people that you accept this authoritative knowledge and try to assimilate it by your intelligence.
அதனால அதிகாரி சொல்றார், தேகினோஸ்மின் யதா தேகை கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்திர பிராப்தி தீரஸ்தத்ரணம் முக்கியத்தை. நம்முடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்க இந்த அதிகாரபூர்வமான இந்த ஞானத்தை மனப்பூர்வமா உங்களுடைய புத்திசாலித்தனத்தால புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க.
இட் இஸ் நாட் தட் யூ ஸ்டாப் யுவர் ஆர்குமெண்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸ் சிம்பிளி பிளைண்ட்லி அக்செப்ட் சம்திங். நோ, we are human beings, we have got intelligence, we are not animals that we shall be forced to accept something. No,
ungalaude vaadangalai neenga nerthiranum, buddhisalithanatha upayogapadutha koodadhu, ellathiyum kanmoodi thanama veramana yetrukollanum appindradalla. Nama manidargal namakku buddhisalithanam irukku, nama mirugangal alla, nama edhaiyum yetrukolla solli கட்டாயப்படுத்தணுன்றதில்லை. அப்படி இல்லை,
தத்விதி பிரணிபாதேனா பரிப்ரஸ்னேன சேவையா. இன் திஸ் பகவத் கீதா யூ ஃபைண்ட் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தத்விதி. வித்தி மீன்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். பிரணிபா, பிரணிபாதேனா மீன்ஸ் சரண்டர், நாட் பை சேலஞ்ச். எ ஸ்டூடெண்ட் ஷுட் பி வெரி சப்மிசிவ் டு தி ஸ்பிரிச்சுவல் மார்க், otherwise he will be bewildered. Submissive reception is our process. Is
tatvitti pranipathena pariprashnena sevaya. Bhagavad Gita la idha neenga paakalam, purindukolla muyarchi pannunga. Tatvitti vidhi appadina purindukolla muyarchikkiradhu. Pranipatha, pranipathena appadina saranadaiyirudhu, saval vittalla. ஒரு மாணவன் ஆன்மீக குருவிட்ட பணிவோடு இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவன் குழம்பி போயிடுவான். பணிவாக ஏற்றுக்கொள்ளணும்.
தஸ்மாத் குரும் பிரபத்தேதா ஜிக்யாசு சேவ் உத்தமம் சாப்தி பரீச்ச நிஷ்ணாதம் பிரம்மணி உபசமாசிரயம். திஸ் இஸ் தி இன்ஜங்ஷன் பேபி. இஃப் யூ வாண்ட் டு நோ திங்ஸ் விச் இஸ் பியாண்ட் யுவர் கான்செப்ட், beyond your sense perception, then you must approach a bona fide spiritual master.
நம்முடைய வழிமுறை என்ன அப்படின்னா, வேத உபதேசம் என்ன அப்படின்னா, நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை, நம்ம புலன்களால் அறிய முடியாத விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, அப்போ நம்ம அதிகாரபூர்வமான ஆன்மீக குருவை அணுகி ஆகணும்.
What is the symptom of bona fide spiritual master? Every man wants to become spiritual master. That is also stated. Shabde parecha nishnatam. One who has taken complete bath in the ocean of the Vedic literature. Shabde parecha nishnatam. Just like if you take bath, you become refreshed.
அதிகாரபூர்வமான ஆன்மீக குருவுடைய அறிகுறிகள் என்ன? எல்லாருமே ஆன்மீக குருவாகணும்னு நினைக்கிறாங்க. அது கூட சொல்லப்பட்டிருக்கு, சப்தே பரேச்ச நிஷ்ணாதம், யார் ஒருத்தர் முழுமையான ஸ்நானம் பண்ணியிருக்காங்களோ, அதாவது வேத இலக்கியம் என்ற சமுத்திரத்தில் சப்தே பரேச்ச நிஷ்ணாதம். இப்போ நீங்கள் எல்லாரும் குளிக்கிறீங்க, அப்போ நீங்கள் ரொம்ப புத்துணர்ச்சியோடு இருக்கிறீங்க.
If you take nice bath, you feel refreshed. Shabdi parichan snatam. Without refreshness, one cannot understand the sublime subject matter.
நீங்க நல்ல ஸ்நானம் பண்ணிருந்தீங்கன்னா நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட இருப்பீங்க. சப்தே பரேச்ச நிஷ்ணாதம், அந்த புத்துணர்ச்சி இல்லாம உங்களால இந்த உயர்ந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாது.
And the guru or the spiritual master should be refreshed by taking bath in the ocean of Vedic knowledge.
அதே மாதிரி குரு அப்படின்றவர், ஆன்மீக குரு, அவர் இந்த வேத ஞானம் என்ற நீரில் ஸ்நானம் பண்ணவரா இருக்கணும், புத்துணர்ச்சியுடைய அடைந்தவரா இருக்கணும்.
And what is the reason? Sādhi parichan snātam brahmani upasamāsayam. By after such cleanliness, he has taken shelter of the Supreme Absolute Truth without any material desires. He has no more any material desires. He is simply interested in Krishna or the Absolute Truth. These are the symptoms of Guru or spiritual master.
அதனுடைய பலன் என்ன அப்படின்னா, அப்படி அவர் தூய்மை அடைந்ததுக்கு அப்புறம் அவர் அந்த பூரண உண்மை இடத்துல அடைக்கலம் பெறுறார். அவருக்கு எந்த பௌதிக ஆசைகளும் கிடையாது. எந்த பௌதிக ஆசைகளும் இல்லாமல் வெறுமனே கிருஷ்ணரில் மட்டுமே ஆர்வம் கொண்டிருக்கார், அல்லது பூரண உண்மையில். இதெல்லாம் தான் குருவுக்கான அறிகுறிகள்.
ஸோ Krishna is teaching Arjuna. Before this, Krishna surrendered himself. Shishyasteham sadhimam prapanyam. Although they were friends, Krishna and Arjuna were friends. First of all, they were talking like friends. And Arjuna was arguing with Krishna.
Krishna Arjunanukku upadesham koduthirukkar. ஆனால் அதுக்கு முன்னாடி அர்ஜுனன் கிருஷ்ணர் இடத்துல சரணடைஞ்சான். சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். அவங்க ரெண்டு பேரும் நண்பர்களாக இருந்தாலுமே கிருஷ்ணரும் அர்ஜுனனும் முதல்ல நட்பு ரீதியாக தான் பேசிட்டு இருந்தாங்க. அதனால அர்ஜுனன் கிருஷ்ணரோட வாதம் பண்ணிட்டு இருந்தான்.
This argument has no value. Because if I'm imperfect, what is the meaning of my argument? Whatever I shall argue, that is also imperfect. So, what is the use of wasting time by imperfect argument?
இந்த மாதிரியான வாதங்களுக்கு எந்த மதிப்புமே கிடையாது. ஏன்னா நான் பக்குவமற்றவன். அப்படின்னா என்னுடைய வாதமும் பக்குவமற்றது. நான் எதையெல்லாம் ஆர்கியூ பண்றேனோ அதுவும் பக்குவமற்றதா தான் இருக்கும். அதனால என்னுடைய இந்த பக்குவமற்ற வாதத்தினால நேரத்தை வீணடிக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு?
This is not proper. The process is that we must approach to a perfect person and take his instruction as it is. Then our knowledge is perfect.
இது வழிமுறை இல்ல.
Without any argument.
வழிமுறை என்ன அப்படினா, நாம ஒரு பக்குவமான நபரை அணுகி அவருடைய உபதேசத்தை பெறணும், உள்ளது உள்ளபடி. அப்பதான் நம்முடைய ஞானம் பக்குவமானதா இருக்கும், எந்த வாதமும் இல்லாம.
We accept Vedic knowledge like that. For example, just like stool of an animal, it is stated in the Vedic literature that it is impure. If you touch stool, according to Vedic system, even after passing my own stool, evacuating, I have to take bath. And what to speak of other stool?
நம்ம வேதனானத்தை இப்படி தான் ஏற்றுக்கொள்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு மிருகத்தோட மலம் இருக்குது. வேத இலக்கியங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அது சுத்தம் இல்லாதது. இப்போ ஒரு மலத்தை தொட்டிங்க அப்படின்னா வேத முறைப்படி நம்மளுடைய மலத்தையே நம்ம தொட்டாலும் நம்ம மலம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்நானம் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும்போது மற்ற மலத்தை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது?
That is the system. The stool is impure. One, after touching stool, he must take bath. This is bathing in it.
மலம் அப்படின்றது கலங்கப்பட்டது. அதை ஒருத்தர் தொட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் ஸ்நானம் பண்ணணும். இதுதான் வேத உபதேசம், இதுதான் வழிமுறை.
But in another place it is said that the stool of the cow is pure. And if cow dung is applied in some impure place, it will be pure. Now by your argument, you can say that a stool of an animal is impure. Why it is said in one place pure and another place impure? This is contradiction.
ஆனால் இன்னொரு இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு பசுவோட சாணம், பசுவோட மலம் ரொம்பவும் தூய்மையானது. தூய்மை இல்லாத இடத்துல அந்த பசுஞ்சாணத்தை மொழுகிறதால அந்த இடம் தூய்மை அடையுதுன்னு சொல்லப்படுது. இப்போ உங்களுடைய வாதத்தால் நீங்கள் சொல்லலாம் மிருகத்தோட மலம் தூய்மை இல்லாதது, ஆனால் ஒரு இடத்துல அது தூய்மையானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, இன்னொரு இடத்துல தூய்மை இல்லாததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது முரண்பாடா இருக்கேன்னு கேட்கலாம்.
But this is not contradiction. You practically make experiment. You take cow dung and apply anywhere. You will find it is pure. Immediately purified. So this is Vedic India.
ஆனா இதுல முரண்பாடு கிடையாது. ஏன்னா நீங்களே அதை பரிசோதிச்சு பார்க்கலாம். நீங்க பசுஞ்சாணத்தை எடுத்து எங்க வேணா அதை உபயோகிச்சு பாருங்க, அது தூய்மையா இருக்குன்றத நீங்க புரிந்து கொள்ளுவீங்க. அதுதான் வேத உபதேசம்.
They are perfect knowledge. Instead of wasting time arguing and putting forward false prestige, if you simply accept the perfect knowledge as they are stated in the Vedic literature, then we get perfect knowledge and our life is success.
அவைகள் பக்குவமான ஞானம். நம்முடைய நேரத்தை வீணடிக்கிறதுக்கு பதிலாக, நம்ம வாதம் பண்ணிட்டு நம்முடைய அகங்காரத்தை முன்வைக்கிறதுக்கு பதிலாக, வெறுமனே அந்த பக்குவமான ஞானத்தை நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா வேத இலக்கியங்களில் கொடுத்துருக்கிற மாதிரி, அப்போ நம்முடைய ஞானம் பக்குவமானதாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கை வெற்றியடையும்.
Instead of making experiment on the body to find out where is the soul, the soul is there, but it is so small that it is not possible to see by your this blunt eyes, any microscope or any machine, because it is stated it is 1/10,000 part of the top of the tip of the hair. So there is no machine. You cannot, but it is there. Otherwise, where, how we can find distinction between the dead body and the living body?
ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி உடலை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஆத்மா இருக்கு, ஆனா அது அளவுல ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால இந்த முழங்கிய புலன்களாலோ அல்லது ஒரு நுண்ணோக்கி கருவியாலோ எந்த ஒரு இயந்திரத்தாலோ பார்க்க முடியாது. ஏன்னா அது சொல்லப்பட்டிருக்கு ஒரு முடியோட நுனி பகுதியினுடைய 10,000th ஒரு பங்குன்னு சொல்லி அதனுடைய அளவு. ஸோ அதனால் அதுக்கு இயந்திரம் எதுவும் கிடையாது, உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் அது இருக்கு. அப்படி இல்லைன்னா உயிருள்ள உடலுக்கும் இறந்து போன உடலுக்கும் எப்படி நீங்கள் வித்தியாசத்தை பார்ப்பீங்க?
So here, the perfect knowledge is spoken by Krishna. Similarly, after death, after so-called death, because there is no death.
அதனால இங்க பக்குவமான ஞானம் கிருஷ்ணரால பேசப்பட்டிருக்கு. தேகினோஸ்மின ததா தேகே கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்திர பிராப்தி தீரஸ்தத்ரணம் முக்கியதி. தேகினா அதாவது உயிர்வாளியுடைய உடல் மாற்றம் அடைஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி மரணத்துக்கு அப்புறம் பேரளவிலான மரணத்துக்கு அப்புறம், ஏன்னா மரணம்ன்றதே எதுவும் கிடையாது.
After stoppage of the function of this gross body, the soul is transferred to another gross body. This statement we get from Bhagavad Gita.
இந்த ஸ்தூல சரீரம் செயல்படுறது நின்னதுக்கு அப்புறம் ஆத்மான்றது இன்னொரு ஸ்தூல சரீரத்துக்குள்ள மாற்றம் அடையுது. இது பகவத்கீதையிலிருந்து பெறப்பட்ட ஒரு கூற்று.
And if we accept this statement, this is fact, then our spiritual life immediately begins.
இந்த கூற்றை நாம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா இது உண்மைன்னு, அப்ப உடனடியா நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை தொடங்குது.
Without this understanding, there is no question of spiritual understanding. Everything vague. Simply mental speculation, maybe, perhaps, these theories are being forwarded by so-called scientists and philosophers.
இந்த புரிதல் இல்லாம ஆன்மீக புரிதல் அப்படின்ற கேள்விக்கே இடம் கிடையாது. எல்லாமே ரொம்ப தெளிவில்லாம மன கற்பனையாக தான் இருக்கும். இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இது வெறும் கொள்கை அளவில் தான் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் பேரளவிலான விஞ்ஞானிகள் தத்துவவாதிகள் முன் வச்சிட்டு இருக்காங்க.
But we don't accept such thing as perhaps, maybe, no. We accept what is fact. It is not the question of belief. It's the question of fact. So this is the fact.
ஆனா நம்ம இருக்கலாம், ஒருவேளை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்றதில்ல. நம்ம உண்மையை ஏற்றுக்கொள்றோம். இது நம்ம நம்புறமா இல்லையான்றது இங்க இல்ல, அது உண்மையா இல்லையான்றது தான். அதனால இது உண்மை.
Now, how the soul is transmigrated? Suppose, after this life, I get better life, that's nice. But if I get lower life, then what is the condition? Suppose next life I get the life of a cat or dog or cow. Suppose you get again birth in America. But if you change your body, then whole circumstances change.
இப்போ அந்த ஆத்மா எப்படி இடம்பெயர்தல் செய்யுது? இப்போ இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சது அப்படின்னா அது நல்லது. ஆனால் இதை விட ஒரு தாழ்ந்த வாழ்க்கை கிடைக்குது அப்படின்னா அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்? இப்போ உதாரணத்துக்கு, நான் ஒரு நாயாவோ ஒரு பூனையாவோ ஒரு பசுவாவோ பிறந்தேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் மறுபடியும் அமெரிக்காவிலேயே பிறக்கிறீங்க, ஆனால் உங்கள் உடலை மாற்றிக்கொள்ளணும், அதுக்கப்புறம் எல்லா மொத்த சூழ்நிலையும் மாறி போயிடுமே.
As human being, you are giving all protection by the state. But as soon as you become another body, either tree or animals, the treatment is different. Animal is going to the slaughterhouse, trees are being cut off. There is no protest.
மனிதர்களாக இருக்கிற வரைக்கும் அரசாங்கம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. ஆனால் நீங்கள் ஒரு மிருக உடலாவோ அல்லது வேறொரு உடலாக வந்துட்டீங்க அப்படின்னா, அப்போது உங்களை வேறு வகையில் நடத்துவாங்க. மிருகங்கள் கசாப்பு கடங்களுக்கு அனுப்பப்பட்டுருக்கு, மரங்கள் வெட்டப்பட்டுருக்கு, எதிர்ப்பு எதுவும் கிடையாது.
ஸோ திஸ் இஸ் தி கண்டிஷன் ஆஃப் மெட்டீரியல் லைஃப். சம்டைம்ஸ் வி ஆர் கெட்டிங் பெட்டர் கண்டிஷன் ஆஃப் லைஃப், சம்டைம்ஸ் வி ஆர் கெட்டிங் லோவர் கண்டிஷன். There is no guarantee. That will depend on my work.
இதுதான் கட்டுண்ட பௌதிக வாழ்க்கை அப்படின்றது. சில சமயத்தில் ஒரு நல்ல சூழ்நிலைகள் கிடைக்கலாம் நம்ம வாழ்க்கை, சில சமயத்தில் ஒரு தாழ்ந்த சூழ்நிலைகளில் நம்ம வாழ்க்கை இருக்கலாம். அதுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆனால் அது நம்முடைய செயல்களை பொறுத்து அமைது.
That is practical in this life also. If you become educated, then your future is very nice. If you are not educated, then your future is not so bright. Similarly, this human form of life, we can make a solution of this repeated birth and death.
இது நடைமுறைக்கானது. இந்த வாழ்க்கையிலும் நீங்க இந்த ஞானத்தை பெற்றீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நீங்க அந்த ஞானத்தை பெறல அப்படின்னும் போது உங்களுடைய எதிர்காலம் அவ்வளவு பிரகாசமா இருக்காது. அதே மாதிரி இந்த மனித வாழ்க்கையில் நம்ம இந்த திரும்ப திரும்ப பிறந்து இறந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சுழற்சிக்கு தீர்வு காண முடியும்.
And that is the only business of human form of life. How to get out of these material conditions of life, birth, death, old age and disease.
மனித வாழ்க்கையினுடைய ஒரே குறிக்கோள் இந்த பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படின்ற இந்த பௌதிக சூழ்நிலைகளிலிருந்து எப்படி விடுபடுறது அப்படின்றது தான்.
We can make solution. And that solution is Krishna consciousness. As soon as we become Krishna conscious. Krishna conscious means Krishna, the Supreme, He, Lord, God, we are part and parcel of Krishna. This is Krishna consciousness.
நம்மால அதுக்கு தீர்வு காண முடியும். அதுக்கு தீர்வு என்னன்னா கிருஷ்ண உணர்வு. நம்ம இந்த கிருஷ்ண உணர்வுக்கு வந்த உடனே கிருஷ்ண உணர்வு அப்படின்னாவே கிருஷ்ணர் பகவான், அவரே கடவுள், நம்ம அவருடைய அம்சம், அதுதான் கிருஷ்ண உணர்வு.
சிம்பிளி டு அண்டர்ஸ்டாண்ட், ஜஸ்ட் லைக் யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபாதர் அண்ட் யுவர் பிரதர்ஸ் அண்ட் யுவர் செல், யுவர் ஆல் சன்ஸ் ஆஃப் தி ஃபாதர்.
பெருமனே இதை புரிந்து கொள்ளுங்க. இப்போ நீங்க உங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் தந்தையோட மகன்கள் அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ற மாதிரி.
So it is not difficult to understand. As father maintains the whole family, similarly Krishna, the Supreme Lord or God, he has many innumerable sons, living entities, and he is maintaining the whole body, whole family. What is the difficulty?
அதனால இதை புரிந்து கொள்றதுல ஒன்றும் சிரமம் இல்லை. ஒரு தந்தை எப்படி குடும்பம் மொத்தத்தையும் பராமரிக்கிறாரோ அதே மாதிரி கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், அவருக்கு எண்ணிலடங்காத மகன்கள் இருக்காங்க, உயிர்வாளிகள். அவர் எல்லா உயிர்வாளிகளையும் மொத்த குடும்பத்தையும் பராமரிக்கிறார். இதில் என்ன கஷ்டம் இருக்கு?
The next duty is to become develop conscious. Just like a good son, when he feels that father has done so much for me, I must repay it, or at least I must accept obligation what my father has done for me. This much feeling is called Krishna consciousness.
பிறகு அடுத்த கடமை என்ன அப்படின்னா, நம்முடைய உணர்வு வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல மகனா எப்பவுமே நம்முடைய தந்தை நமக்காக எவ்வளவு செய்திருக்கார், அதுக்கு நம்ம ஏதாவது பதில் உபகாரம் பண்ணணும். குறைஞ்சபட்சம் அவருக்கு நன்றி கடன்பட்டவர்களாக இருக்கணும். நம்மளுடைய அப்பா இவ்வளோ நமக்கு செஞ்சிருக்கார். ஸோ அந்த உணர்வு கிருஷ்ண உணர்வுன்னு சொல்லப்படுது.
ஸோ டு பிகம் கிருஷ்ண கான்சியஸ் வி ரிக்வயர் டு அண்டர்ஸ்டாண்ட் த்ரீ திங்ஸ் ஓன்லி. போக்தாரம் ஜக்ருதபசாம் சர்வலோக மகேஸ்வரம் ஸ்ரீதம் சர்வபூதானாம் ஜ்ஞாத்தாமாம் சாந்தி இச்சதி. எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஈஸ் ட்ரைங் டு பி ஹாப்பி சாட்டிஸ்ஃபைட். தட் இஸ் தி ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ்.
கிருஷ்ணா உணர்வுக்கு வரணும் அப்படின்னா மூணு விஷயங்கள் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். போக்தாராம் யக்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. நம்ம ஒரு ஒருத்தரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம், திருப்தி அடையணும்னு பார்க்குறோம். அதுதான் நம்ம வாழ்றதுக்கே சிரமப்பட்டு இருக்கிறோம்.
But if you understand these three principles, so God is the Supreme Father, God is the Supreme Proprietor, God is the Supreme Friend. These three things. If you understand, then you become peaceful immediately.
ஆனா நீங்க ஒரு மூணே மூன்று கொள்கைகளை புரிந்து கொண்டீங்க அப்படின்னா, அதாவது கடவுளே உச்ச தந்தை, கடவுளே உச்ச உரிமையாளர், கடவுளே உச்சமான நண்பர், இந்த மூணு விஷயங்களை புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா உடனடியாக நீங்க அமைதியா இருக்கலாம்.
Immediately, you are seeking friends to get help, so many. But if we simply accept God, Krishna as my friend, supreme friend, your friendship problem is solved. Similarly, if we accept God as the supreme proprietor, then our other problem is solved. Because we are falsely claiming proprietorship of things which belong to God.
இப்ப நம்ம எல்லாருமே ஒரு நல்ல நண்பரை உதவி வேண்டி தேடிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வெறுமனே பகவான் கிருஷ்ணரை நம்முடைய நண்பராக ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா, உச்சமான நண்பரா, நம்முடைய அந்த நட்பு அப்படின்ற அந்த பிரச்சனைக்கு எல்லா தீர்வும் வந்துடும். அதே மாதிரி பகவானையே நம்ம உச்ச உரிமையாளராக ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா, அப்போ நம்முடைய மற்ற பிரச்சனைகளும் தீர்ந்துடும். ஏன்னா பொய்யா பகவானுடைய விஷயங்களை நம்முடையதா நம்ம உரிமை கொண்டாடிட்டு இருக்கோம்.
That this land of America belongs to the Americans, the land of Africa belongs to the Africans. No. Every land belongs to God. We are different sons of God in different dresses.
இந்த நிலம் அமெரிக்கா, இது அமெரிக்கர்களுக்கு சொந்தமானது. இந்த நிலம் ஆப்பிரிக்கா, இது ஆப்பிரிக்கர்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி பொய்யா நம்ம உரிமை கொண்டாடுறோம். ஆனா ஒவ்வொரு நிலமும் பகவானுக்கு சொந்தமானது. நம்ம எல்லாரும் அவருடைய வேறுபட்ட உடையில இருக்கக்கூடிய வேறுபட்ட மகன்கள்.
We have got right to enjoy the property of Father God without infringing others' right.
மற்றவர்களுடைய உரிமையை தட்டி பறிக்காம நம்முடைய தந்தையோட சொத்துக்களை அனுபவிக்கிறதுக்கான உரிமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு.
Just like in family, we live so many brothers. So whatever father, mother gives us to eat, we don't encroach upon others' plate. That is not civilized family.
உதாரணத்துக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு பெற்றோர்கள் என்ன உணவு கொடுக்கறாங்களோ அவங்கவுங்களுடைய தட்டில் இருக்கிறத அவங்கவுங்க சாப்பிட்றோம், மற்றவர்களுடைய தட்டில் இருக்கிறத எடுத்துக்கிறது இல்லை. அப்படி எடுத்துட்டோம்னா நம்ம நாகரிகமற்ற குடும்பம் ஆயிடுவோம்.
Similarly, if we become God conscious, Krishna conscious, then the whole problems of the world, sociology, religion, economic development, politics, everything will be solved.
அதே மாதிரி நம்ம கடவுள் உணர்வுக்கு வந்துட்டோம் அல்லது கிருஷ்ண உணர்வுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனைகளுக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய சமுதாய பிரச்சனை, மத பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, எல்லாத்துக்குமே தீர்வு காண முடியும். அதுதான் உண்மை.
Therefore, we are trying to spread this Krishna consciousness movement for total benefit of the human society.
அதனால தான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை மனித சமுதாயத்தினுடைய மொத்த நன்மைக்காகவும் இதை பிரச்சாரம் செய்யறதுக்கு நாங்கள் முயற்சிக்கிறோம்.
We request the intelligent persons, especially the students community, to join this movement, to try to understand scientifically what is this movement. We have got many books, at least 2 dozen books, big voluminous. So you can read them, you can try to understand this movement and join with us.
புத்திசாலியான நபர்கள், குறிப்பாக மாணவ சமுதாயம், இந்த இயக்கத்தில் வந்து சேரணும். எங்களுடைய இந்த விஞ்ஞானபூர்வமான இந்த இயக்கத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கணும். அதுக்காக நம்ம நிறைய புத்தகங்கள் இங்கே வச்சுருக்கோம். குறைஞ்சது 2 டஜன் புத்தகங்கள் இருக்குது, பெரிய பெரிய புத்தகங்கள். அதை நீங்கள் படித்து புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வேண்டுகோள். எங்களோட இந்த இயக்கத்தில் இணையணுன்றதும்
Thank you very much.
மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா.